நேர்காணல். முழு விவிலியத்தை முழுமையாக படித்து அதில் எப்படி மகிழ்ச்சி அடைவது? அன்பு நேயர்களே, அருள் திரு ஆசா அந்தனிசாமி அவர்கள் புதுவை உயர்மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் நற்செய்தி அறிவிப்பு பணியிலும் மக்கள் முன்னேற்ற பணியிலும் மிகுந்த ஈடுபாடு காட்டி சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். பல வெளியீடுகளையும் பிரசுரித்திருக்கின்றார். அமைதி பற்றி, அன்பு பற்றி, ஜோமாலை பற்றி, ஜோமாலை பக்தி பற்றி, இப்படி பல வெளியீடுகளை வெளியிட்டிருக்கின்றார். இன்று அவரை நாம் சந்திக்கின்றோம். வணக்கம் அருள் தந்தை அந்தனிசாமி அவர்களே, தாங்கள் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுடைய வெளியீடுகளையெல்லாம் பார்த்துருக்குறோம். எங்களது நேயர்கள் சார்பில் உங்களுக்கு எங்களது பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றோம். முழு விவிலியத்தை முழுமையாக படித்து அதில் எப்படி மகிழ்ச்சி அடைவது, இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களேன்.
இந்த மகிழ்ச்சியான ஒரு பகிர்வை உங்களோடும் நமது வத்திக்கான் நேயர்களோடும் கலந்து கொள்வதில் நானும் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இறைவார்த்தை வாசிப்பது என்று சொல்வதை விட இறைவார்த்தை வாசிக்கும் பொழுது இறைவன் நம்மோடு பேசுகின்றார் என்ற அந்த மன நிறைவோடு வாசிக்கும் பொழுது அதுதான் மிக மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நாம் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த மகிழ்ச்சி நிறை ஒரு அனுபவம், நான் பள்ளியில் படிக்கும் பொழுது இறுதி ஆண்டில் என்னுடைய உள்விடுதியில் நாள்தோறும் 15 நிமிடங்கள் விவிலியம் வாசிக்க வேண்டும் என்று ஒரு பழக்கம் இருந்தது. அப்படி வாசிக்கும் பொழுது அது ஒரு அமைதியான மனநிலை தந்தது. ஆனால் அதே நாட்களில் கதை புத்தகங்கள், நாவல்கள் என்று சொல்கின்றமே, அதை நிறையா படிப்பேன். அப்படி படிக்கும் பொழுது அது விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 10 நாட்களில் 15 நாட்களில் ஒரு புத்தகத்தையே படித்து முடித்து விடுவேன். இது ரெண்டையும் படிக்கும் பொழுது இருந்த அந்த வேற்றுமை நன்றாக எனக்கு மனதில் தெரிந்தது. நாவல்களை, கதை புத்தகங்களை இவ்வளோ ஆவலோடு படிக்கின்றோமே, படித்து முடித்து விடுகின்றோமே, விவிலியத்தை ஏன் படித்து முடிக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் கதை புத்தகங்களை படிப்பது நிறுத்திவிட்டு முழு விவிலியத்தையும் தொடர்ச்சியாக படித்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எழுந்தது. அந்த ஆர்வத்தில் 6 மாதங்களில் இந்த விவிலியத்தை படித்து முடித்தேன். அப்பொழுது ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியானது இதுவரை நான் எதிலும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கண்டதில்லை. அந்த மகிழ்ச்சி நிறைவோடு தொடர்ந்து விவிலியத்தை பல கோணங்களில் வாசித்து மகிழ்ச்சி அடைந்தேன். என்னுடைய குருத்துவ பணியில் அந்த விவிலியத்தை வாசிக்கும் போது ஏற்பட்ட அந்த அனுபவங்களில் முக்கியமானது விவிலியம் தொடர்ச்சியாக குடும்ப கதைகள் என்று எனக்கு மனதில் பட்டது. எல்லாம் தொடர்ச்சியாக குடும்ப கதைகள்தான். ஆனால் அந்த குடும்ப கதைகளில் கடவுள் தொடர்பு கொண்டது, கடவுள் அவர்களோடு பேசியது, மீட்பின் வரலாற்றை அதில் தொடர்ந்து நாம் பார்ப்பது, இதுதான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஒரு ஆய்வு நூலை போலவோ ஆய்வாளரை போலவோ படிக்காமல் கடவுள் பேசுகின்றார் என்ற அந்த உணர்வோடு படித்தால் அது நமக்கு எத்தனையோ வெளிப்பாடுகளை தருகின்றன. அப்படி கிடைத்த வெளிப்பாடுகளில் அந்த வயதுக்கேற்ற முறையில் இளைஞனாக இருந்தபொழுது தாவீதின் இளைஞனை ஆண்டவர் அழைத்தது, அவரை உயர்த்தியது, இவையெல்லாம் எனக்கு ஒரு தூண்டுதலாகவும் என் குருத்துவ அழைப்புக்கு தூண்டுதலாகவும் இருந்தது. அதே நேரத்தில் இந்த விவிலியத்தில் எப்படிப்பட்ட பண்புகள் வளர வேண்டும், எப்படிப்பட்ட பண்புகள் குறைய வேண்டும் என்பதையும் நாம் தெளிவுபடுத்துகின்றோம். எடுத்துக்காட்டாக தொடக்க நூலிலிருந்து முழு விவிலியத்தையும் படிக்கும் பொழுது அங்கே இருக்கின்ற அந்த பொறாமை என்ற ஒரு சிந்தனை, பொறாமை என்ற செயல் விவிலியத்தில் தொடர்ந்து இருக்கின்றது. அதை எப்படி நாம் விளக்க வேண்டும் என்று நமக்கு அதுவும் ஒரு பாடமாக இருக்கின்றது. விவிலியத்தை நாம் ஒரு அன்பு கதை என்கின்றோம். கடவுள் மனிதர்களை அன்பு செய்தது குடும்ப சூழ்நிலையில், குடும்ப நிகழ்ச்சிகளில்தான் அன்பு செய்தார் என்பதை நாம் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை, அந்த அனுபவத்தை குருத்துவ வாழ்வில் 40 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பங்கில் பணியாற்றிய பொழுது பங்கில் உள்ள மக்களை எப்படி இந்த விவிலியத்தை படிக்க வேண்டும் என்று தூண்டுவது, இந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுப்பது என்ற ஒரு எண்ணத்தில் முதலில் மாணவர்கள் மத்தியில் இந்த ஆவலை தூண்டி பைபிளை முழுமையாக படிக்க விரும்புகிறவர்கள் யார் என்று கேட்டு ஒரு 36 மாணவர்களுக்கு இந்த விவிலியத்தை படிக்க ஏற்பாடு செய்தேன். அவர்கள் படித்த அந்த ஆர்வத்தில் இந்த முறை ஒரு புதிய கண்ணோட்டத்தையும் அவர்களுக்கு தந்தேன். அதாவது ஒரு அதிகாரத்தை படிக்கும் பொழுது அதில் கடவுள் உங்களிடம் பேசுகிறார் என்ற உணர்வோடு நீங்கள் வாசிப்பதற்கு துணையாக பைபிளை அந்த விவிலியத்தை படிக்க துவக்கும் பொழுது ஆண்டவரே பேசும், உம்மடியான் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த ஜெபத்தை சொல்லி வாசிப்பது. அப்படி வாசிக்கும் பொழுது அந்த ஒரு அதிகாரத்தில் உங்களுக்கு கடவுள் என்ன ஒரு செய்தியை சொல்கின்றார் என்ற எண்ணத்தோடு வாசித்து அந்த செய்தியை குறித்து வைப்பது. இப்படி குறித்து வைத்து உங்கள் நண்பர்களோடு அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் நண்பர்கள் அதே அதிகாரத்தில் என்ன செய்தியை கிடைத்தது அவர்களுக்கு என்று அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இப்படி பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் நற்செய்தி நண்பர்களாக மாறிவிடுகிறீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் கடவுள் உங்களுக்கு கொடுத்த நற்செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அறிவிக்கின்றீர்கள். இந்த நற்செய்தி அறிவிப்பு பழக்கம் தொடர்ந்து வளர்ந்தால் விவிலியத்தை படித்து முடிப்பதற்கும் இது தூண்டுதலாக இருக்கின்றது. அப்படி தூண்டுதலாக இருந்த அந்த பழக்கத்தில் அந்த மாணவர்களை துவக்கி மேலும் பங்கில் எத்தனை பேர் படிக்க விரும்புகின்றார்கள் என்பதை தூண்டுதல் செய்து மாணவர்கள் வழியாக பெரியோர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படி செய்யும் பொழுது ஏறக்குறைய ஒரு ஆண்டில் முடிவில் 300 பேர் இந்த விவிலியத்தை படிக்கின்ற ஒரு பழக்கத்தில் ஈடுபட்டார்கள். படிப்பது மட்டுமல்ல, அவர்கள் குடும்பத்தில் நண்பர்களோடு தாங்கள் பெற்ற நற்செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் பங்கில் ஏற்பட்டதால் பல மாற்றங்கள் உருவாகின. எனவே இந்த நற்செய்தியை வாசிப்பது என்பது விட கடவுள் நம்மோடு பேசுகின்றார் என்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு படித்தால் அதைவிட பெரும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நம்முடைய வாழ்வில் இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் நாம் கடவுளோடு உள்ள உறவு வளர்கின்றது, விசுவாச உறவு வளர்கின்றது, நம்பிக்கை உறவு வளர்கின்றது, அன்பு வளர்கின்றது. இப்படிப்பட்ட அன்பு உறவில் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். கடவுள் விவிலியத்தில் உள்ளவர்களை அன்பு செய்தது போல நம்மையும் அன்பு செய்கின்றார் என்ற ஒரு மேலான எண்ணம் சிந்தனை நம்மை தூண்டி எழுப்பி நம்மையும் மற்றவர்களோடு உறவு கொள்ள செய்கின்றது. நற்செய்தியின் அடிப்படையில் நல்ல உறவை ஏற்படுத்தி நாமும் மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாமும் மக்களை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான உண்மையை இறைவார்த்தையின் அடிப்படையில் நாம் பெற வேண்டும். இதனால்தான் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது நற்செய்தி நண்பர்கள் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தில் அந்த ஒரு பங்கில் நடந்ததை மற்ற குருக்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது இன்னும் 2 குருக்கள் தங்களுடைய பங்கிலே இதை துவக்கியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வானது எல்லா மக்களையும், கிறிஸ்துவ மக்களையும் நற்செய்தி படிக்கின்ற, இறைவனுடைய வார்த்தையை கேட்கின்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நற்செய்தி வாசித்து முடிக்கும் பொழுது மரியாளோடு சேர்ந்து உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த ஒரு அதிகாரத்தை முடிக்கின்ற பழக்கமும் கடவுளுடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய அந்த மனப்பான்மையும் நமக்கு கொடுக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கத்தை கத்தோலிக்க திருச்சபையில் எல்லா பங்குகளிலும் எல்லா குடும்பங்களிலும் செய்தால் கண்டிப்பாக இந்த இறை அனுபவத்தில் அநேக மாற்றங்கள் ஏற்படும். இறை வார்த்தை வல்லமை உள்ளது, ஆற்றல் மிக்கது என்பதை நாம் உணர்ந்து நாம் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற அனைவரும் துவக்கினால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கின்றது, நீங்கள் எப்படி இந்த நிகழ்ச்சியை துவக்குகின்றீர்கள் என்று பகிர்ந்து கொண்டால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
தந்தை அந்தோனிசாமி அவர்களே, விவிலியத்தை முழுமையாக படித்து அதில் மகிழ்ச்சி அடைவது எப்படி என எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு சுவைப்பட விளக்கினீர்கள். நன்றி, வணக்கம். முழு விவிலியத்தை முழுமையாக படித்து அதில் எப்படி மகிழ்ச்சி அடைவது? இந்நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள்பணி ஆசா அந்தோனிசாமி, புதுவை உயர்மறை மாவட்டம். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.